நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் கண்ணா.
வணக்கம்
கண்ணா. உங்களை பற்றி நாங்கள் செய்திகள் வாயிலாக அறிந்தோம். அதாவது நீங்கள் ஆஸ்திரேலியாவில் புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறீர்கள். உங்களை கைது செய்து இப்போது பெர்த்தில் வைத்திருப்பதாக சொன்னார்கள். அதை பற்றி பார்ப்பதற்கு முதல் கண்ணா, எங்களுக்கு உங்களை பற்றிய பின்னணி அதை பற்றி சொல்ல முடியுமா? நீங்கள் எங்கிருந்து எப்போது ஆஸ்திரேலியா வந்தீர்கள்?
நான் பிறந்தது இந்தியாவில். எங்க அம்மா அப்பா பிறந்தது வந்து வவுனியா. 90 சண்டேல வந்து அம்மா அப்பா வந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ராமேஸ்வர மண்டபம் முகாமில் தான் பிறந்தேன். எங்கள் அம்மா 90ல வந்தாங்க, 93rd மாதம் வந்தாங்க. நாங்கள் 95rd மாதம் பிறந்தேன். எங்கள் அம்மா வரும்போது நான் வயிற்றுல, நான் மட்டும்தான் வந்தேன். எல்லாருமே இந்தியா ரெஃப்யூஜி கேம்பில் தான் இருக்காங்க. இப்போ அம்மா அப்பா ரெண்டு அண்ணா ரெண்டு அக்கா 30 வருஷம் 31 வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் அகதியாக தான் இருக்காங்க இந்தியா முகாமில். 2012 இந்த ஆஸ்திரேலியா 6rd மாதம் ஆஸ்திரேலியா கிறிஸ்மஸ் எல்லாம் வந்தேன். பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன். 17 நாள் ட்ராவலுக்காக படகுல வந்த பயணத்தை என்ன சொல்ல, இனி ஒருக்க படகுல ஏற சொன்னா படகுல ஏற மாட்டேன்னா. சாப்பாடு இல்லை, டீசல் இல்லாம போயிருச்சு. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இந்தோனேசியா காரங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. டீசல் மீன் தொழில் செய்யறவங்க வந்தாங்க, அவங்கள்ட்ட கேட்டு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணி தான் இவ்வளவு தூரம் வந்தோம் நாங்க கிறிஸ்மஸ் ஐலாண்ட் வரையும். 1 இயர் வந்து டிட்டர்னல் சென்டர்ல வச்சிருந்தாங்க என்னைய. அதுக்கப்புறம் பிரிட்ஜிங் விசா ஈ கொடுத்து கம்யூனிட்டிக்குள்ள விட்டாங்க.
அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு?
கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு 2017 வரையும். 2017 வந்து எனக்கு ஃபெடரல் கோர்ட்ல கேஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க. ரிஜெக்ட் பண்ணி கோர்ட்ல சொன்னாங்க, நீ உனக்கு எலிஜிபிள் கிடையாது, நீ ரிஃப்யூஜி கிடையாது, நீ வந்து உங்க ஊருக்கு போகலாம். அவர் அப்படியே எனக்கு தமிழ் இன்டர்பிரிட்டர் வச்சுதான் சொன்னாங்க, உன் நாட்டுல பிரச்சனை இல்லை, நீங்க நாட்டுக்கு போகலாம் அப்படின்னு. நான் சரி ஓகே அங்கேயே சரின்னு. இதுக்கு மேல இங்க என்ன செய்யுது, நான் 4 வருஷம் போடாதுன்னா கேஸு இது பண்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஐஎம்ஓவில் பதிய சொன்னாங்க. நான் போய் பதிஞ்சேன். சரின்னு சொல்லி நான் போய் பதியேன்னா கொஞ்சம் எனக்கு மெடிக்கல் இஷ்யூ கொஞ்சம் இருந்துச்சு, அதனால ஐஎம்ஓவில் பதிஞ்சேன். ஸ்டில் இன்னும் அனுப்ப, அது பதிஞ்சதுக்கப்புறம் இன்னும் எல்லாம் எடுத்தாங்க. நான் இன்னும் அனுப்பலை, அதை பற்றி ஒன்றுமே கதைக்கல எனக்கு. சரி சரின்னு 4 வருஷம் வச்சுருந்து இப்போ பிடிச்சி கேம்பில் போட்டாங்க.
சரி, நீங்கள் ஐஎம்ஓவில் பதிஞ்ச போது உங்களை என்ன சொல்லிவிட்டார்கள்?
அதான் நான் ஐஎம்ஓவில் பதிஞ்சிட்டு வந்து ஐஎம் சொன்னாங்க, ஸ்ரீலங்கன் எம்பசிக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்து ஸ்ரீலங்கன் எம்பசியில் கொண்டு போய் கொடுங்க அப்படின்னாங்க. நான் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு, ஏன்னா எனக்கு இலங்கை பேர்த் சர்டிஃபிகேட் ஐடென்டி ப்ரூஃப் எதுவுமே கிடையாது, உங்களை அனுப்ப முடியாது, இலங்கை கவர்மெண்ட் உங்களை ஏற்றுக்காது அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் ஒரு மெயில் ஐஓஎம்க்கு மெயில் போட்டுருங்க அப்படின்னு. நான் நேராக போய் ஐஓஎம்கிட்ட மறுபடி சொல்லிட்டு ஐஓஎம் மெயில் போட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வச்சு இமிக்ரேஷனுக்கு ஃபோன் பண்ணி கதைச்சாங்க. கதைச்சிட்டு ரெண்டு பேர் இமிக்ரேஷன் ஐஓஎம் கழிச்சிட்டு ஓகே நம்ம லேட்டாக இந்தியன் எம்பசியில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாங்க. மறுபடியும் இந்தியன் எம்பசியில் ட்ரை பண்ணாங்க, அங்கேயும் எடுக்க மாட்டேன், நீ வந்து ரெஃப்யூஜியாக இருந்து இங்கே வந்து இந்தியாவுக்கு அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னையை காண்டாக்ட் பண்ணுறது இல்லை, அவங்க எடுக்கிறது இல்லை. நான் மட்டும் ஐஓஎம்க்கு இமிக்ரேஷனுக்கு மாறி மாதிரி ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பேன். கேட்டால் அவங்க ஸ்டில் இலங்கை எம்பசியில் காய்ச்சிட்ருக்கோம் தான் சொல்கிறாங்க. 2017 பதிவு செஞ்சுட்டேன். என்னை பிடிச்சது இப்போ 2 மாதம் தான் ஆகுது. ஓவர் ஸ்டே, நீ வந்து வெளியே இருக்க முடியாது அப்படின்னு பிடிச்சிட்டு இது பண்ணிட்டாங்க.
அப்போ நீங்கள் ஐஓஎம்எல் பதிவு செய்த போது என்ன சொன்னார்கள்? நீங்கள் வெளியில் இருக்கலாம் என்று சொன்னார்களா, அல்லது உள்ளுக்கு தான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களா?
இல்லை வெளியே தான், அதை பற்றி பிரச்சனை, வெளியே இருக்க பற்றி பிரச்சனை இல்லை, நாங்கள் வந்து உனக்கு போகிறதுக்கிட்ட எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு உனக்கு சொல்லுவோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சரி, இமிக்ரேஷன்ட்டையும் காய்ச்சல் இமிக்ரேஷன் அதே தான் சொன்னாங்க, நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னா. சரின்னு என் பாட்டுக்கு தான் இருந்தேன்.
சரி, நீங்கள் அது வரைக்கும் இங்கே வாழ்ந்தீங்கள்ல கண்ணா, மெல்பர்னில் இருந்தீங்களா, சிட்னியில் இருந்தீங்களா?
சிட்னில இருந்தேன்க்கா கொஞ்ச நாள். சிட்னில தான் இருந்தேன், அப்புறம் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதனால வயிறு வலி எனக்கு. மெல்போர்னில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், அவர் சொன்னார் அங்கே வந்து இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஒரு அண்ணா ஒருத்தர், அவர் கூட போய் அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன். திருப்பி இங்கே ஃப்ரெண்டு பார்க்க வரும்போது தான் இதாகிச்சு.
நீங்கள் உங்களை கைது செய்து எங்கே முதலில் வைத்தார்கள், இப்போது எங்கே வைத்திருக்கிறார்கள், அங்கே நிலைமை எப்படி இருக்குது?
சும்மா கார் ஓடும்போது பிடிச்சாங்கக்கா, பிடிச்சி அப்புறம் இது ஐடி செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு இங்கே இப்போ நார்மலாலாம் எல்லா இடத்துலையும் விசா செக் பண்ணுறாங்க, ஐடி செக் பண்ணிவிட்டு. அப்புறம் ஓவர் ஸ்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேராக கேம்ப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னை பெர்த்தில் வச்சுருக்காங்க. இப்போ பெர்த்தில் இப்போ ஓகே தான், கேம்ப்பில் தான் வச்சுருக்காங்க. இந்த மெல்போர்னில் ஒரு கம்யூனிட்டி மட்டும் எனக்கு விசா அப்ளை பண்ணியிருக்காங்க, ஒரு லோயர் மூலியமாக பிரிட்ஜிங் விசாவுக்கு. நான் வெளியே இருக்கும்போதே விசா அப்ளை பண்ணிட்டாங்க. அது இன்னும் பதில் வரல. வேற ஒன்றும் என்னன்னு எனக்கு தெரியலக்கா.
இப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய குடியுரிமையும் இல்லை, இலங்கை குடியுரிமையும் இல்லை, இல்லையா?
ஆமாக்கா.
சரி, அப்போ உங்களை வந்து இரண்டு நாடுமே ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள், அப்படியா?
ஆமாம், அதனால தான் திருப்பி அனுப்பலை இவங்க இத்தனை வருஷமா. இலங்கை கவர்மெண்ட் ஏதோ காய்ச்சி எனக்கு டிராவல் டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறது காய்ச்சோம் அப்படின்னாங்க. இன்னும் ஒன்றும் அதை பற்றி அதுக்கப்புறம் எதுவும் சொல்லலைக்கா. இலங்கையில் யாருமே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க.
சரி, அப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக இப்போ என்ன செய்ய போறீங்க கண்ணா?
எனக்கே தெரியலக்கா, என்ன செய்ய, அனுப்பவே மாட்டேன்றாங்க, இந்த விசா அப்ளை பண்ணி ஒன்றும் தரையும் மாட்டேன்றாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இதுக்குள்ளேயே என் வாழ்க்கையை முடிச்சு ஒருத்தவங்களை கேட்டால் 9 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம்ன்றாங்க. நான் 21 வயசில் வந்தேன், எனக்கு 30 வயசு ஆகிப்போச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பியிருந்தாங்கன்னா நான் ஊர், எங்கள் அம்மா 4 வருஷத்துக்கு முன்னாடியே நீ வா இங்கே வந்து இருந்ததுக்கான சார் நீ ஊருக்கு திரும்பி வந்துருன்ட்டாங்க. நானும் சரி, நான் வேணா உடம்பு சரியில்லைன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும், அதனால் வர சொல்லிட்டாங்க. சரி, 4 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்து அனுப்பவே இல்லை. விசா கொடுத்து சரி இங்கே சரி நிம்மதியாக இருந்தேன் சரி அனுப்பதா, அதுக்கும் ஒரு வழி இல்லாமல் போச்சு. பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இப்போ என்ன செய்யணும்னு தெரியல, என்னை என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல. 10 வருஷம் உள்ளே வச்சா என் வாழ்க்கை அநியாயமாக போயிருங்கக்கா. எனக்கு அதை நினச்சி பாதி பயம். 5 வருஷம் வச்சாலே அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எனக்கு வந்து வயிற்றில் புண்ணு அப்படின்னு சொல்லி இப்போ மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்டில் ஆனால் எண்டோஸ்கோப்பிலாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் இல்லை, நார்மலுன்றாங்க. ஆனால் ஸ்டில் மாத்திரை மருந்துலாம் போட்டு தான் இருக்கேன். நான் வந்து ஒரு 9 மந்த்ஸில் 20 கிலோ வெயிட் குறைஞ்சிட்டேன்க்கா.
சரி, உங்களுக்கு எப்போ வருத்தம் ஆரம்பிச்சு கண்ணா, எப்போ தொடங்கினது?
2015-16 நினைக்கிறேன்க்கா. அப்போ பெருசாக எனக்கு இது கிடையாது, சும்மா லைட்டாக வயிறு வலிக்கும் அப்படியே விட்டுரும், வயிறு வலிக்கும் அப்படியே விட்டுரும். அதுக்கப்புறம் சும்மா செக் பண்ண தான் வயிற்றில் புண்ணுனாங்க. அப்போயும் டேப்லெட் எடுக்காரு, லைட் லைட்டாக எடுக்க ஆரம்பிச்சு லாஸ்ட் 2 வருஷமா எனக்கு ரொம்ப முடியலை என்னால்.
உங்களுக்கு வந்து லேட்டன் டியூபர்குலோசிஸ் இருப்பதாக சொல்லியிருந்தார்கள், கண்டுபிடித்து விட்டார்களா என்ன பிரச்சனை என்று சொல்லி?
தெரியலக்கா என்னன்னு. இங்கேயும் வந்து வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணாங்க, இன்னும் ஒன்று ப்ராப்பராக சொல்லலை. டெய்லியும் இது பண்ணுறாங்க, காலையில் நைட்டில் செக் பண்ணி மாத்திரை மருந்துலாம் கொடுக்குறாங்க.
இப்போ எப்படி இருக்கு உங்களோட உடல்நிலை?
இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் இந்த நைட்டில் தூங்காதனால வயிறு கொஞ்சம் அப்பப்போ லைட்டாக பேர்னிங் ஆகும். காலையில் போய் மறுபடியும் மாத்திரை எடுக்க சொல்லுவாங்க, போகணும்.
தடுப்பு முகாமில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
காலையிலன்னாக்கா 7-8 மணிக்கு எழும்புவேன். இந்த சும்மா வெளியே போயினா கிரவுண்ட் இருக்கு, அங்கே போய் உட்காந்துருப்பேன் வெயிலில். மறுபடியும் 12 மணிக்கு சாப்பிட போவேன். சாப்பிட்டு வந்து ரூம்குள்ள படுத்தா அவ்வளோதான், ரூம்ல தான் இருப்பேன்.
உங்களுக்கு அங்கே எப்படியான உதவிகள் வழங்கப்படுகிறது, யாராவது உதவி செய்கிறார்களா பகத்தில்?
இங்கே யாரும் ஒன்றும் உதவி இல்லைக்கா.
சரி, உங்களுக்கு எப்படியான உதவி இப்போ தேவைப்படுது கண்ணா?
எனக்கு ஒன்று விசா தரணும், இல்லைனா ஊருக்கு அனுப்பணும், ரெண்டுல ஒன்று நடக்கணுக்கா. எனக்கு நான் எத்தனை 4 வருஷமா சரி ஊருக்கு அனுப்புறாங்கன்னு வெயிட் பண்ண, அனுப்பலை. விசா தருவாங்கன்னா அதுவும் தரல, என்ன செய்யணும் தெரியலக்கா எனக்கு.
இப்போ உங்களை வந்து அங்கே தனியாக அடைத்து வைத்திருக்கிறார்களா அல்லது சேர்ந்து இருக்கிறீர்களா?
இல்லை, தனியாக தான் வச்சுருந்தாங்க ஒரு 3 வீக்ஸ். ஏன்னா இப்போ வந்து இந்த எல்லாரும் கூட விட்டுறாங்க ரூமில், நானும் இன்னொருத்தர் 2 பேர் இருக்கோம்.
சரி, அங்கே வேறு தமிழர்களும் இருக்கிறார்களா?
ஆ, இருக்காங்க, ஒரு 10 பேர் இருக்காங்க.
இப்போ வந்து உங்களுக்கு படிப்பு அந்த உதவி எல்லாம் உங்க தருகிறார்களா?
இங்கே இருக்குக்கா, இங்கே கிளாஸ் இருக்கு, உள்ள ஃப்ரீ கிளாஸ்லாம் இருக்கு, இங்கிலீஷ் கிளாஸ் இருக்கு, எல்லாம் ஜிம்மெல்லாம் இருக்கு. தெரியலக்கா இங்கே போகிறது என்ன பண்ணுறேன்னு. எனக்கு அதோட நைட்லலாம் எனக்கு ஒழுங்காக தூக்கம் வராது, காலைல எழும்ப வர ரொம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுது.
சரி கண்ணா, உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லதொரு முடிவு கிடைக்க வேண்டும், உங்களது உடல்நலத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்கிறோம் கண்ணா. மிக்க நன்றி உங்களது நேரத்துக்கு.
நன்றிக்கா.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.